புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாரந்தோறும் புதன்கிழமை மாலை 3:30 நூலின்றி அமையாது உலகு என்ற நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை எஸ்ஆர் அரங்கநாதன் உலகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கோ சாமிநாதன் அவர்கள் ஊவேசா ஒரு தமிழ் வாழ்வு என்ற புத்தக மதிப்புரையை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். நேயர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் கோ சாமிநாதன், எஸ்ஆர் அரங்கநாதன் உலக நிர்வாகி. நூலின்றி அமையாது உலகு என்ற புத்தக மதிப்புரையிலே இன்று நாம் கேட்க இருப்பது ஊவே சா ஒரு தமிழ் வாழ்வு என்ற நூலின் மதிப்புரை. இதன் ஆசிரியர் எஸ்டி காசிராஜன் ஐஏஎஸ். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவராகவும், போக்குவரத்து ஆணையர், தமிழ் வளர்ச்சி பண்பாட்டுத்துறை செயலர், அரசு தேர்வாணையத்தின் உறுப்பினர், இப்படிப்பட்ட பொறுப்புகளை வகித்தவர். அவரது ஊவே சா ஒரு தமிழ் வாழ்வு என்ற நூலிலிருந்து நாம் பல அரிய செய்திகளை கேட்க உள்ளோம். தமிழ் தாத்தா என்று யாவராலும் அன்பாக அழைக்கப்படும் ஊவே சா வயதாலும் தாத்தா, தமிழ் தொண்டாலும் தாத்தா. அவர் நீண்ட ஆண்டுகள் வாழ்ந்தார். நீண்ட நெடுங்காலமாக தமிழுக்கு இணையற்ற தொண்டாற்றினார். அவர் குடும்பம் சமஸ்கிருதம், இசை இவற்றில் வழிவழியாக ஈடுபட்டிருக்கும் குடும்பம். இசையும் சமஸ்கிருதமும் அதன் மூச்சு. அச்சூழலில் பிறந்து வளர்ந்தவர் தான் ஊவே சாமிநாதன். எனக்கு இசையும் வேண்டாம், சமஸ்கிருதமும் வேண்டாம், தமிழ்தான் வேண்டும் என்ற சீரிலமை பருவத்திலேயே முடிவெடுத்து அதனையே கடைபிடித்து தமிழின் நலமும் தமிழ் மக்களின் பேரும் ஆயிற்று. தமிழுக்கும் அதன் தொண்டிற்கும் அவரை ஈர்த்தது வீரமிக்க முழுத்தொண்டாக உந்துகோளாக அமைந்தது தமிழொடு தூதியில் வரும் 2 அடிகள். இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்தமிழம் என்றாலும் வேண்டேன். இவ்விரண்டு அடிகளும் அவரை உருக்கிவிட்டன. பிறவி நோக்கம் இன்னதே என ஒளிப்படமாய் காட்டின. குறிக்கோள். குறிக்கோள் கொண்டதே இலக்கியம், குறிக்கோள் கொண்டதே இலக்கணமும். இலக்கு என்பதன் பொருளை குறிக்கோள். குறிக்கோள் கட்டாயமானது என்பதால் தான் நூலுக்கும் குறி என்பது ஒரு பெயர். நூல் இயற்றுதலுக்கும் பயிற்றுதலுக்கும் கொடை என்பது பெயர், கொள்ளுதல் என்பது பெயர். கொள்ளுவோன் கொள்கை அறிந்து கொடுத்தல் என்பதும் கோடல் மரபு என்பதும் இலக்கண நூற்கொள்கைகள். இக்கொள்கைகளை இளமையிலே அறிந்து தம் பொருள் ஆக்க கொண்டவர் சாமிநாதன். குறிக்கோளாக ஒரு அரிய தூண்டல் பதிப்பித்த தமிழொடு தூது என்னும் நூலில் கிடைக்க கண்டார். இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன். இக்கண்ணியை சாமிநாதன் கண்டதையும் குறிக்கோளாக்கி கொண்டதையும் பதிப்புத்துறையில் உடனாகி இருந்த பெருமகள் திரு சாக்கு கணபதி இவ்வாறு குறிப்பிடுகிறார். இக்கண்ணி அவர்களை நிரம்ப உருக்கிவிட்டது. அவர்கள் பலமுறை அதனை வார்த்தைகளாக சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வின் இலட்சியமும் அதுதான். தக்கது இன்னது என ஒன்றை உறுதி கொண்டிருக்கின்றோம். அதனை உள்ளும் புறமாக ஒத்த நிலையை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம் படிப்பறிவும் பட்டறிவும் அம்முடிவே முடிவென முழுமையாக தெளிவுபடுத்தியிருக்கின்றன. அம்முடிவே ஒரு பெரும் புலமை சான்றோர் முடிவாக இருத்தலை எதிர்பாரா நிலையில் எதிர்பாரா வகையில் காண்கிறோம். நம் வியப்புக்கு எல்லை இருக்குமா? நம் மகிழ்வுக்கு கரைதான் இருக்குமா? அவ்வேளையில் உடல் விதிர்விதிர்க்கவும் மெய் பயிர் பிடிக்கவும் பூரிக்கவும் ஆன நிலைக்கு ஆளாகிறோம் அல்லவா? அவ்வாறே தமிழொடு தூதின் இருந்தமிழே உன்னால் இருந்தேன் என்னும் கண்ணி சாமிநாதனை தன் வயப்படுத்தியது, மீளா அடிமைக்கு ஆட்படுத்தியுவிட்டது என்று கூறலாம். தமிழொடு தூது சாமிநாதனுக்கு வாழ்வு நோக்கை மனப்புற காட்டியது, வழிமுறையை கண்முன் கூட்டியது, கொண்டிருந்த உறுதியை குறைவர நிலைபெற ஏவியது. சாமிநாதன் தமிழானார், தமிழ் அவராயிற்று. 7 கொடுத்தாலும் ஆராய்தலும் பதிப்பித்தலும் தவ வாழ்க்கையாக வாழ்வாக கொண்டவர் பெரும் பேராசிரியர் தென்மொழி செல்வர் அறிஞர் ஊவே சா ஆவார். தாம் வாழ்ந்த இல்லத்தை தமிழ் கோயிலாக்கிய பெருந்தகையனார் ஊவே சாமிநாதன். தந்தை இசையில் நல்ல பயிற்சி பெற்றவர். எனவே தனது மகனும் இசை வல்லுநராக வேண்டுமென நினைத்தார். தமிழ் வடல்மொழி தெலுங்கு கீர்த்தனங்களை பாடி பழகி வந்தார். இசை பயிற்சிக்கு தெலுங்கு உறுதுணையாக இருக்கும் என்று எண்ணத்தில் கிருஷ்ண வாத்தியார் பள்ளிக்கு பள்ளிக்கூடத்திலிருந்து முத்துவேலாயுத பண்டாரம் என்னும் வீரசைவரிடம் தெலுங்கு கற்றார். அவரிடம் கணிதம், வேமன்ன சதகம், ராமதாச சதகம் என்னும் நூல்களையும் கற்றார். இதனால் வடல்மொழி, இசை, சித்திரம், தெலுங்கு, கணிதம் என பல வகைகளில் சாமிநாதன் பயிற்சி பெற்றார். தமது தந்தையின் விருப்பப்படி அவர் வடல்மொழி புலவராகவோ அல்லது இசை ஞானியாகவோ மாறியிருக்க வேண்டியவர். தமிழின் மேல் தனியாத ஆர்வம் கொண்டதால் தமிழில் அதிக பற்று கொண்டார். தமிழில் ஆர்வம் உண்டாக காரணமாக இருந்தவர் சடகோபர் என்ற ஆசிரியரே. பொம்மையை காட்டி குழந்தைகளை கவருவது போல தமிழ் செயல்களில் நலத்தை காட்டி தம் உள்ளத்தின் இளம் பருவத்தின் ஆர்வத்தை தூண்டியவர் சடகோபரே என சாமிநாதன் குறிப்பிட்டுள்ளார். சடகோபருக்கு பாடம் சொல்வதிலே சலிப்பேற்பட்டதில்லை. கம்பத்தை வைத்து கொண்டாவது பாடம் சொல்ல வேண்டும், கேட்பவனை மாத்திரம் உத்தேசித்து சொல்லக்கூடாது, பாடம் சொல்வதனால் உண்டாகும் முதல் லாபம் நம்முடையது, பாடம் சொல்ல சொல்ல நம் அறிவு உரம் பெறும் என சடகோபர் கூறுகிறார். எனது பந்துக்கள் பலர் நான் சமஸ்கிருதம் படிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். இராமாயண பாரத பாகவத கதா காலட்சேபம் செய்து சமஸ்கிருத வித்வானாக விளங்க வேண்டும் என்றும் விரும்பினார்கள். வேறு சிலரோ நான் இங்கிலீஷ் படித்து விருத்திக்கு வர வேண்டும் என்றும் உதவி செய்வதாகவும் நான் உத்தியோகம் பார்த்து பொருளீட்ட வேண்டும் என்றும் என்பது அவர்களது நினைவு. என் தந்தைக்கு என்னை சங்கீதத்தில் வல்லவனாக வேண்டுமென்று விரும்பினார். எல்லோருடைய விருப்பத்திற்கு மாறாக என் உள்ளம் இளமை பருவத்திலிருந்தே தமிழ் தெய்வத்தின் அழகிலேயே பதிந்துவிட்டது. சமஸ்கிருதம், தெலுங்கு, இங்கிலீஷ் எதுவும் என்னை கவரவில்லை. எனக்கிருந்த தமிழ் பசி மிக அதிகம். மற்ற இடங்களில் நான் பாடம் கேட்ட பொழுது அவர்கள் கற்பித்த பாடம் யானை பசிக்கு சோலபொறி போல இருந்தது. பிள்ளை அவர்களிடம் வந்தேன். என்ன ஆச்சரியம், எனக்கு பெரிய விருந்து, தமிழ் விருந்து கிடைத்தது. என் பசிக்கு ஏற்ற உணவு சில சமயங்களில் அதற்கு மிஞ்சி கூட கிடைக்கும். அமிர்த கவிராயரிடம் திருவரங்கந்தாதியில் ஒரு செயலை கேட்பதற்காக அவர் எவ்வளவோ பாடுபடுத்திவிட்டார். இடையப்பா, என்ன வித்தியாசம் தெரியுமா? அவ்வளவு பேரும் சொன்னார்கள், இனி நமக்கு தமிழ் பஞ்சம் இல்லை என்ற முடிவிற்கு வந்தேன். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் செய்யும் வேலைகளை, அதாவது காலை மாலை வீட்டு தோட்டத்திற்கு செடிகளை பார்வையிடுவது, காய்ந்த செடிகளை அகற்றுவது, தளிர்களை பார்வையிடுவது, நீர் பார்ப்பது, எனது காலையில் எழுந்து கவனித்து வந்தார். மகாவித்வான் தானே பாடம் சொல்லிக் கொடுத்தார். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை எழுதிய திருக்குடந்தை, திருப்பந்தாதி என்னும் நூலையே முதல் பாடமாக சொல்லிக் கொடுத்தார். சாமிநாதன் முதலில் கேட்ட பாடம் சிற்றிலக்கியமும் தம் மாணாக்கர்களுக்கும் சாமிநாதன் தாம் கேட்ட பாடங்களை முதலில் கற்பித்தார். அந்தாதிக்கு பின் தம் ஆசிரியர் பிள்ளை தமிழ் நூல்களை கற்பித்தார். அடுத்து கோவை நூல்களை கற்பித்தார். தமது ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பாடம் சொல்லும்போது கையில் நூல் எதுவும் இல்லாமல் பாடம் நடத்துவார். அதுபோலவே சாமிநாதனும் கோபாலகிருஷ்ண பாரதியாரிடம் இசை பயின்று வந்தது மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்கு தெரிந்து இசையில் அதிக பழக்கம் வைத்து கொண்டால் இலக்கணத்தில் இலக்கியங்களில் தீவிர புத்தி செல்லாது என்று கூறினார். மறுநாளே பாரதியாரிடம் இசைப்பயிற்சி செல்வதை நிறுத்தி கொண்டார். சங்கீதம் எங்கள் பரம்பரை சொத்து, அதற்காக அதிக சிரமப்பட வேண்டியதில்லை. தமிழறிவோ கிடைத்தற்கரிய பெரும் பேராக எனக்கு இருந்தது. அறிவியல் வளர்ச்சியில் அச்சுக்கூடம் ஏற்பட்டது. அச்செழுத்தை எழுதா எழுத்து என்றும் தீட்டுதலா எழுத்து என்றும் குறித்தனர். அவ்வெழுத்தால் நூல்கள் வெளிப்பட வாய்ப்பு இருந்தும் அந்நாள் இருந்த அச்சு சட்டம் தமிழ் நூல்கள் வெளிப்பட இடம் தரவில்லை. கூட்டன்பர்க் என்னும் ஜெர்மனியர் கிபி 1440 அச்சுப்பொறிகளை கண்டுபிடித்தார். கிபி 1556 செப்டம்பர் மாதம் 6 போர்த்துகீசியர்கள் அச்சுப்பொறிகளுடன் கோவா வந்தார்கள். அம்பலக்காடு, புன்னைக்காயல் முதலிய இடங்களில் அச்சகம் அமைத்தனர். இதனை மேற்கொண்டவர்கள் இயேசு மத சபையினரே. அவர்கள் வெளியிட்ட முதல் நூல் கிறிஸ்தவ வேத புத்தகம். இந்திய மொழிகளில் முதன் முதலாக அச்சில் வெளிவந்த புத்தகம் தமிழ் புத்தகமே. கிபி 1578 அச்சிடப்பட்டது. ஆள்பவர்கள் தங்களுக்கு வாய்ப்பாகவும் தங்கள் சமய பரப்புதலுக்காகவும் அச்சுப்பொறியை கொண்டு வந்து அச்சு எழுத்துக்களை படைத்து அச்சடித்தனர். இந்தியர் அச்சகத்தை அமைக்கவும் நூல்களை வெளியிடவும் தடை செய்யப்பட்டிருந்தனர். கிபி 1835 வரை அச்சட்டம் நடைமுறையில் இருந்தது. கிபி 1812 திருக்குறள் மூலமும் நாலடியார் மூலமும் ஒருங்கிணைந்த நூலாக வெளியிடப்பட்டன. அச்சிடும் நிலை உருவானதும் மிக பலர் தாம் விரும்பும் நூல்கள் பலவற்றை அச்சிடுதலில் ஈடுபட்டனர். அச்சகங்கள் தோன்றியவுடன் பதிப்பங்களும் தோன்றின. தமிழ் அறிந்தவர்களும் ஆர்வம் உடையவர்களும் அப்பணி ஈடுபட்டனர். உவேசா அவர்களுக்கு முன்னரே பலர் தமிழ் இலக்கிய நூல்களை தேடி பதிப்பிக்க தொடங்கினர். புதுவை நயனப்பன், திருவேங்கடாச்சலம், கொட்டையூர் சிவக்கொழுந்து, வெள்ளிவாக்கம் தாண்டவராயன், களத்தூர் வேதகிரி, முகவை ராமானு கவிராயர், திருத்தணிகை சரவணப்பெருமாள், ஆறுமுக நாவலர், சீவை தாமோதரம், கனகசபை, உலக பொது முறையில் திருக்குறளையும் பாரதத்தையும் சைவ நூல்களையும் ஆறுமுக நாவலர் பதிப்பித்தார். வித்வான் தாண்டவராயர் திவாகர நிகண்டையும் பாடநூல் சிலவற்றையும் பதிப்பித்தார். தொல்காப்பியத்தின் எழுத்ததிகாரத்தை நச்சினார்கிணியர் உரையோடு மலவை மகாலிங்கம் பதிப்பித்தார். களத்தூர் வேதகிரி நாளடியார் நைடதம், திருத்தணிகை இசாக பெருமாள், பிரபுலிங்கலீலை, சூடாமணி நிகண்டு முதலியவற்றை பதிப்பித்தார். ராஜகோபாலன் இராமாயணத்தை வெளியிட்டார். பண்டை தமிழ் இலக்கிய நூல்கள் பலவற்றை பதிப்பித்து ஆராய்ச்சி உரையோடு வெளியிட்ட உவேச அவர்களுக்கும் தாமோதரம் அவர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கிறது. சீவக சிந்தாமணியை உவேசா பதிப்பிக்கும் போது அவரை ஊக்கப்படுத்தியவர், ஏட்டுச்சுவடிகளை தந்தவர் தாமோதரம் அவர்கள். தமிழ் இலக்கியம் எங்கெல்லாம் அறிமுகமாயிருக்கிறதோ அங்கெல்லாம் உவேசா பேரும் அறிமுகமாயிருக்கும். உவேசா அவர்களின் முதல் நூல் 1878 கொழுமண்டபம் என்னும் வேணுவழிங்க விலாச சிறப்பு என்பது நூலின் பெயர். திருவாடுதுறை சுப்பிரமணிய தேசிகர் இயற்றிய பாடல்களையும் திருவாடுதுறை குமரேச சுவாமி தம்பிரான் இயற்றிய தோத்திரச் சேட்களையும் நீதிபதி வேதநாயகம் தேசிகரை பாராட்டிய பாடல்களையும் கொண்டது அந்நூல். தம் குருநாதர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் இயற்றிய திருக்குடந்தை புராணத்தை இரண்டாவதாக பதிப்பித்தார். சேலம் ராமசாமி கும்பகோணத்தில் நீதிபதியாக இருந்த பொழுது, அதாவது 21/10/1880 அவரை சந்தித்தார். தன்னை கல்லூரியில் பணிபுரிவதாகவும் திருவாடுதுறை மடத்தில் கல்வி பண்றதாகவும் அறிமுகம் செய்து கொண்டார். நீங்கள் யாரிடம் பாடம் கற்றீர் என நீதிபதி கேட்க, மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் என கூறி அவரிடம் ஏதேனும் கிளர்ச்சி தோன்றும் என எதிர்த்து நோக்கினார். என்ன பாடம் கேட்டீர்கள் என வினவ, குடந்தை அந்தாதி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 100 மேற்பட்ட நூல்களின் பெயரை குறிப்பிட்டார். இவையாவும் சிற்றிலக்கியங்கள். இந்த பிற்கால நூல்களை படித்தது சரிதானா? பழைய நூல்களில் ஏதாவது படித்தது உண்டா? பழைய நூல்கள் என எவை என வினவ, சீவக சிந்தாமணி, மணிமேகலை, சிலப்பதிகாரம் முதலிய நூல்களை நீதிபதி கூற, அவற்றை யுவேசா படிக்கவில்லை என்றும் தவிர தனது குருநாதரம் படித்ததில்லை என கூறினார். ஆனால் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் சிந்தாமணி ஏட்டு பிரதிகள் திருவாடுதுறை மடத்திலிருந்து பெற்று ஒப்புநோக்கு பெற்றுக்கொண்டதாகவும், அதனால் பழைய இலக்கியங்களை மீனாட்சி சுந்தரம் பயின்று படியெடுத்து வைத்துள்ளார் என்பதும் விளங்கும். சீவக சிந்தாமணியின் முதல் பாட்டே, குறிப்பாக முதல் தொடரே, தமிழ் நூற்பரப்பையே ஒருவாறு அறிந்து கொண்டு விட்டதாக நினைத்து கொண்டிருந்த அவரது எண்ணத்தை மாற்றி அவர் அறிந்தவற்றிற்கும் மேலாக பெரிய இலக்கிய உலகம் ஒன்று உள்ளது என்பது உண்மை எடுத்துக்காட்டியதாம். முதல் தொடரே புதிய பொருளை தர தொடங்கியவையால் ஒரு பிரதியை வைத்து கொண்டு படிக்கலாகாது என்ற சிந்தனை தோன்றியது. அதனால் ஊர் ஊராக தேடி அணைந்து சிந்தாமணி ஏட்டுச்சுவடிகள் பலவற்றை தொகுத்தார். 1900 தமிழ்விடு தூது என்றும் சிற்றிலக்கியத்தின் சுவடி அவருக்கு கிடைத்தது. 1930 அதனை புதுப்பித்து வெளியிட்டார். ஒரு சிறு நூலுக்கு 30 ஆராய்ச்சி செய்தமையால் நூலின் வளம் கனிந்திருக்கிறது. சிற்றிலக்கிய நூல்களையே நிரம்ப பாடம் கேட்டவையும் அவற்றையே பாடம் சொன்னமையும் பல நூல்களை பதிப்பித்தமையும் அவருள் ஒரு கொள்கையையே தோற்றுவித்து விட்டன. உவேச அவர்களின் இந்த ஆய்வு புலமையே ஒரு நூலை பதிப்பிக்கும் போது முகவுரை எழுதி வைத்து அதனுள் ஆராய்ச்சியை நிகழ்த்தலாம் என்பதை மறுக்கவியலாது. தமிழ் விடுத்துவதின் முகவுரை தூது பற்றிய இலக்கணங்களையும் பிற தூது பற்றிய பொது செய்திகளையும் வெளிப்படுத்தியுள்ளது. முகவுரை கோவைகள், உலாக்கள், புராணங்கள், பரணிகள், அந்தாதிகள், மாலைகள், வெண்பாக்கள், குறவஞ்சிகள், பஞ்சரத்தினம், பிள்ளைத்தமிழ்கள், திருவிருத்தம், களம்பகம், பிரபந்த திரட்டுகள், பதிப்பாடு என உவேச அவர்கள் ஆய்வாளர் என்னும் முறையிலும் ஆற்றிய பெருந்தொண்டு மிக உயர்ந்ததாகும். ஒரு நூலினை பதிப்பிக்கும் போது பதிப்பாசிரியர் அந்நூல் எழுதப்பெற்றுள்ள மொழியில் விரிப்புலமை பெற்ற சான்றோராகவும் பல பேரறிஞர்களும் பாராட்டும் தகுதி வாய்ந்தவராகவும் இருத்தல் வேண்டும். சிறந்த எளிமைய தொடர்களை பதிப்பிப்பதும் வேண்டும். நூலில் காணப்படும் அருஞ்சொற்களுக்கு உரையும் சில இடங்களில் விளக்க உரையும் காட்ட வேண்டும். அந்நூலால் வழிபடும் மக்களின் செயல்கள், நாகரிகம், பழக்க வழக்கங்கள் போன்ற இன்னபரவும் எளிதில் உணருமாறு எழுதி வைத்தல் வேண்டும். இத்தனை தன்மைகளில் அவையும் மனதில் கொண்டுதான் பதிப்பித்தவர் உவே சா என்றால் மிகையில்லை. இதுவரை இந்த புத்தக மதிப்புரையிலே கேட்டு மகிழ்ந்த புதுகை பண்பலை நேயர்களுக்கு எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2, இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.